புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் அமிர்தவர்ஷினி. இன்னைக்கு நம்ம TNPSC குரூப் 4 பாடத்திட்டத்திலுள்ள யூனிட் 1 பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸில் உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடத்தை பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே நம்ம பயாலஜி, அதாவது பாட்னி மற்றும் ஜுவாலஜி, தாவரவியல் மற்றும் உயிரியல் பாடத்தை பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ப்போம். இது பார்த்து முடிச்சுட்டு பாட்னி ஜுவாலஜியில் பார்த்த மாதிரியே அதனுடைய முந்தைய வருட கேள்வி பதில்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற முதல் பாடமான அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்களை பற்றி பார்ப்போம். முதல்ல இது பார்ப்போம், அப்புறம் அடுத்தடுத்து ஒன்றொன்றா பார்ப்போம். இப்போ முதல்ல அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள் பாடங்கள் பற்றி பார்ப்போம். போன தொகுப்பிலேயே அமிலங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது அமிலங்களின் பண்புகளை பற்றி பார்க்கலாம். அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை. அமிலங்கள் வந்துட்டு புளிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமிலங்களை வந்துட்டு நீர்த்த கரைசலில் இருக்கும்போது மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீர்த்த கரைசலில் இருக்கும்போது இந்த அமிலங்களில் அயனிகள் இருக்கும், அயனிகள் கொண்டவை. இவைகள் நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும், ஏனென்றால் இவை அயனிகளை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் முக்கியமானது, இது எப்போவுமே கேட்பாங்க. இது வந்துட்டு நமக்கு குழம்பக்கூடியது. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அமிலம் வந்துட்டு நீலத்தை சிவப்பாக மாற்றும். அதே மாதிரி சிவப்பை எது நீலமாக மாற்றும் அப்படின்னா காரங்கள். காரங்கள் தான் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். இது வந்துட்டு எப்போவுமே குழம்பக்கூடியது, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலங்கள் வந்துட்டு நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அதே போல காரங்கள் தான் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். அடுத்தது, அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்திறன் மிக்க உலோகங்களோடு சேர்ந்தால் அமிலம் வந்துட்டு ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடும். இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினை புரிந்து எந்த வாயுவை வெளியிடும் அப்படின்னு கேட்கலாம், கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த வாயுனா ஹைட்ரஜன், அதாவது மெக்னீஷியம் Mg+ ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2SO4 சேர்ந்துச்சுன்னா, சேர்ந்து எதை கொடுக்கும் அப்படின்னா மெக்னீஷியம் சல்ஃபைடு ப்ளஸ் ஹைட்ரஜன், அதாவது MgSO4 ப்ளஸ் ஹைட்ரஜன் H2-ஐ கொடுக்கும். அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா, செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் அமிலங்கள் சேர்ந்தால் ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடும். மெக்னீஷியமும் ஹைட்ரஜன் சல்ஃபைடும் சேர்ந்தால் மெக்னீஷியம் சல்ஃபைடும் ஹைட்ரஜனும் உருவாகும். மெக்னீஷியம் சல்ஃபைடு தனியாக, ஹைட்ரஜன் தனியாக உருவாகும். அதே போல் ஜிங்க்கும் டூ ஹெச் சிஎல்லும் சேர்ந்தால் ஜிங்க், அதாவது ZnCl2 ப்ளஸ் H2, அதாவது ஹைட்ரஜன் வெளியிடும். ஹைட்ரஜன் மட்டும் தனியாக பிரிந்து வெளியிடும். அதாவது எந்த உலோகத்து, எந்த ஒரு செயல்திறன் மிக்க உலோகத்துடன் அமிலங்கள் சேர்ந்தாலுமே அது வந்துட்டு தனியாக ஹைட்ரஜனை வெளியிடும். அந்த உலோகங்கள் தனியாக பிரிஞ்சிடும், ஹைட்ரஜன் தனியாக பிரிஞ்சிடும். அதே போல் எல்லா உலோகங்களுமே வந்துட்டு ஹைட்ரஜனை வெளியிடாது. அமிலங்களுடன் சேர்ந்தால் எல்லா உலோகமுமே ஹைட்ரஜனை வெளியிடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில உலோகங்கள் இது வந்துட்டு ஹைட்ரஜனை வெளியிடாது. அது எந்த மாதிரி உலோகங்கள்னா Ag, சில்வரும் காப்பரும், Cu, சில்வர் காப்பர் இந்த மாதிரி உலோகங்கள் அமிலங்களுடன் சேர்ந்தால் கூட ஹைட்ரஜனை வெளியிடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா உலோகங்களுமே ஹைட்ரஜனை, அமிலங்களுடன் சேர்ந்தால் ஹைட்ரஜனை வெளியிடாது. சில்வர் காப்பர் இந்த மாதிரி உலோகங்கள் ஹைட்ரஜனை வெளியிடாது, அமிலங்களுடன் சேர்ந்தால் கூட ஹைட்ரஜனை வெளியிடாது. அடுத்தது, அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பைகார்பனேட்டுகள் பைகார்பனேட்டுகளுடன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, NA2CO3 + 2HCl சேர்ந்து என்ன கொடுக்குது அப்படின்னா 2NaCl + H2O, அதாவது வாட்டர் ப்ளஸ் CO2. CO2 தான் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு தான் வந்துட்டு நம்ம மூச்சு வெளியே விடும்போது உள்ளே வாங்குறது ஆக்சிஜன், வெளியே விடுறது கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடை தான் கொடுக்குது. மனிதர்கள் மட்டும் அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறதில்லை, எல்லா பொருட்கள் எல்லாமே வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. இது வந்துட்டு அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பைகார்பனேட்டுகளுடன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி தான், நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பைகார்பனேட்டுகளுடன் சேர்ந்து வினை புரிந்து எதை வெளியிடுகிறது, எதை தருகிறது அப்படின்னு கேட்டால் அதோட ஆன்சர் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2. CO2 தான் வெளியிடுது. கார்பன் டை ஆக்சைடுக்கு பேர் வந்துட்டு CO2. அடுத்தது ராஜ திரவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ராஜ திரவம் அப்படின்னா என்னென்னா, இரண்டு அமிலத்தை வந்துட்டு ஒரு ரேஷியோவில் கலந்தால் அது ரியாக்ட் ஆகி வர்றதுக்கு பேர் ராஜ திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரேஷியோனா, ஒரு திரவம் ஒரு பங்குலையும் இன்னொரு திரவம் அதற்கு மூன்று பங்கு, அதாவது 1:3 அந்த ரேஷியோவில் கலந்தால் அது ரியாக்ட் ஆகி வர்றதுக்கு பேர் ராஜ திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜ திரவம் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பொருள் திரவத்தின் அரசன் என்பதாகும். திரவங்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு திரவம் கலந்து ரியாக்ட் ஆகி வர்றதுக்கு பேர் ராஜ திரவம். இது வந்துட்டு இந்த பெயர் வந்துட்டு லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, திரவங்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜ திரவம் வந்துட்டு மிகுந்த ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜ திரவம் ரொம்ப நிறைய ஆற்றல் இருக்குது, அதுக்கு மிகுந்த ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜ திரவம் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மெட்டல்ஸ், அதாவது தங்கம், பிளாட்டினம், அப்புறம் வந்துட்டு பெலேடியம், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ், இதையெல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த ராஜ திரவம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி மெட்டல்ஸுக்கு வந்துட்டு பாலிஷ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கரைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தங்கம், பிளாட்டினம் இந்த மாதிரி மெட்டலுக்கு வந்துட்டு பாலிஷ் போடுறதுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. கரைக்கவும் செய்கிறாங்க, பாலிஷ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ராஜ திரவம் வந்துட்டு தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ராஜ திரவத்தின் பயன்கள் வந்துட்டு தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு முதன்மையாக பயன்படுகிறது. ஃபஸ்ட்டு இது வந்துட்டு தங்கம், பிளாட்டினம் இது போன்ற மிக காஸ்ட்லியான, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல்ஸை கரைக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜ திரவம் அப்படின்னா என்னென்னா, HCl மற்றும் HNO3, அதாவது 3:1 ரேஷியோவில் 3 பங்காக HCl-உம் 1 பங்காக HNO3-உம் கலந்தது தான் ராஜ திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜ திரவம் வந்துட்டு தங்கம், பிளாட்டினம் போன்ற உலோகத்தை கரைக்கவும் பயன்படுது, அதுக்கப்புறம் தங்கத்தை சுத்தம் செய்யவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. HCl-உம் HNO3-உம் 3:1 ரேஷியோவில் பயன்படுத்துகிறாங்க. இந்த கேள்வி வந்துட்டு கொஞ்சம் முக்கியமானது. 3:1 ரேஷியோ, 1:3-னும் மாற்றி கொடுக்கலாம், 3:1-னும் மாற்றி கொடுக்கலாம். HCl வந்துட்டு 3 பங்காகவும் HNO3 ஒரு பங்கு. 3:1-னாலும் 1:3-னாலும் HCl தான் 3 பங்கு, HNO3 ஒரு பங்கு தான். HCl 3 பங்கு, HNO3 ஒரு பங்கு. இது ரெண்டுத்தையும் கரெக்டான அந்த ரேஷியோவில் எடுத்து கலக்கும்போது தான் ராஜ திரவம் உருவாகுது. இது வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான கேள்வி தான், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 3:1 ரேஷியோவில் HCl-உம் HNO3-உம் கலந்து உருவாகிறது தான் ராஜ திரவம். இது வந்துட்டு தங்கம், பிளாட்டினம், பெலேடியம் போன்ற உலோகங்களை கரைக்கவும் யூஸ் பண்ணுறாங்க, தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் யூஸ் பண்ணுறாங்க. இதோட வந்துட்டு அமிலங்கள் கொஞ்சம் முடிஞ்சது. அடுத்து வந்துட்டு காரங்கள் மற்றும் உப்புகளை பார்ப்போம். இதில் வந்துட்டு இந்த அமிலங்களில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமிலங்களோட பண்பு கொஞ்சம் முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதன் மூலங்கள் பார்த்தோம் இல்லையா, போன ஆடியோவில் வந்துட்டு மூலங்கள் பார்த்தோம் இல்லையா. ஆப்பிளில் வந்துட்டு மாலிக் அமிலம் இருக்குது, எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் இருக்குது, திராட்சையில் டார்டாரிக் அமிலம் இருக்குது, தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் இருக்குது, வினிகரில் அசிட்டிக் அமிலம், தயிரில் லாக்டிக் அமிலம், ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம், தேநீரில் டானிக் அமிலம், அப்புறம் வயிற்றில் சுரக்கும் அமிலத்தில் வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அப்புறம் எறும்பு மற்றும் தேனியோட கொடுக்கில் வந்துட்டு ஃபார்மிக் அமிலம் இருக்குது. இது வந்துட்டு கொஞ்சம் முக்கியமானது. இந்த மாதிரி பண்புகள், மூலங்கள், அப்புறம் ஒரு சில வினைகள், அதாவது இந்த அமிலங்கள் வந்துட்டு மெட்டல்ஸ் கூட சேரும்போது ஹைட்ரஜனை வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லா மெட்டல்ஸ் கூட சேரும்போது, அதாவது எல்லா உலோகங்கள் கூட சேரும்போதும் ஹைட்ரஜனை வெளியிடாது. ஒரு சில உலோகங்கள் கூட சேரும்போது தான் ஹைட்ரஜனை வெளியிடும். அது என்னென்னா, காப்பரும் சில்வரும், ஏஜி, அதாவது ஏஜினா சில்வர், சியூனா காப்பர், இந்த காப்பரும் சில்வர் கூட சேரும்போது மட்டும் ஹைட்ரஜனை வெளியிடாது. இது முக்கியமானது. அதுக்கப்புறம் காரத்துவம் பார்த்தோம் இல்லையா, அதுவுமே முக்கியமானதா. ஒரு காரத்துவம்னா என்ன வரும், இரண்டு காரத்துவம்னா என்ன வரும், மூன்று காரத்துவம்னா என்ன வரும்னு பார்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் முக்கியமானது. அது வந்துட்டு கட்டத்தில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. பகுதியில் பார்த்தோம். அதுவுமே கொஞ்சம் முக்கியமானதா, அது எழுதி வச்சு நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வலிமை மிக்க அமிலங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள் பார்த்தோம் இல்லையா, அதுவுமே கொஞ்சம் முக்கியமானது தான். கனிம அமிலங்கள் வந்துட்டு வலிமை மிக்க அமிலங்கள், கரிம அமிலங்கள் எல்லாமே வலிமை குறைந்த அமிலங்கள். இதுவுமே இது தான் வந்துட்டு வலிமை மிக்க அமிலங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள். அதுக்கடுத்து உலோகத்தோட வினை புரிந்தால் ஹைட்ரஜனை தரும், உலோக கார்பனேட்டு கூட வினை புரிந்தால் கார்பன் டை ஆக்சைடு அதாவது CO2-வை வெளியிடும். இதுவுமே முக்கியமானது தான். CO2-வை எது சேர்ந்தால் CO2 வரும், எது சேர்ந்தால் H2 அதாவது ஹைட்ரஜன் வரும்னு கேட்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பைகார்பனேட்டுகளுடன் வினை புரிந்து எந்த வாயுவை தருகிறது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த வாயு கொடுக்குது அப்படின்னா CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் முக்கியமானது ராஜ திரவம். இது வந்துட்டு இப்போ தான் கடைசியாக பார்த்தோம், இதுவும் முக்கியமானது தான். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம், அடுத்த டாப்பிக்கு மூவ் ஆகலாம். இப்போ அடுத்தது வந்துட்டு காரங்கள். காரங்கள் என்றால் என்ன? அர்ஹீனியஸின் கூற்றுப்படி காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அதாவது OH- அயனிகளை தருவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீரில் கரையக்கூடிய காரங்களை வந்துட்டு எரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு காரம் அமிலத்துடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் மட்டும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காரம் கூட்டல் அமிலம் எது கொடுக்கும் அப்படின்னா உப்பு மற்றும் நீர், உப்பு கூட்டல் நீரை கொடுக்கும். காரம் கூட்டல் அமிலம் எதை கொடுக்கும் அப்படின்னா உப்பு கூட்டல் நீர். இதற்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ZNO அதாவது ஜிங்க் ஆக்சைடு மற்றும் 2HCl அது ரெண்டும் சேர்ந்தால் ஜிங்க் குளோரைடு ZnCl2-ஐயும் H2O அதாவது நீரையும் தரும். ZnCl2-னா ஜிங்க் குளோரைடு, அது வந்துட்டு உப்பு, உப்பையும் நீர் வந்துட்டு H2O தான் நீர். ஜிங்க் ஆக்சைடும் ஹைட்ரஜன் குளோரைடும் சேர்ந்தால் ஜிங்க் குளோரைடும் வாட்டர் அதாவது நீரும் கொடுக்கும், நீரும் தரும். அடுத்தது காரங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காரங்களின் வகைகளை பற்றி பார்ப்போம். அமிலத்தின் அடிப்படையில் காரங்கள் முதல்ல வந்துட்டு ஒற்றை அமிலத்துவ காரம், இரட்டை அமிலத்துவ காரம், அதே மாதிரி மும்மை அமிலத்துவ காரம், இந்த மாதிரி மூன்றாக பிரிஞ்சிருக்குது. முதல்ல ஒற்றை அமிலத்துவ காரம் பற்றி பார்ப்போம். ஒரு மூலக்கூறில் ஒரே ஒரு ஓஹெச் மைனஸ் அதாவது ஹைட்ராக்சைடு அயனி இருந்தால் அது வந்துட்டு ஒற்றை அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தருபவை. அதாவது ஹைட்ராக்சைடு அயனி அப்படின்னா ஓஹெச் மைனஸ் அயனியை தருபவை. இதற்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு என்ஐஓஹெச் அப்புறம் கேஓஹெச். என்ஐஓஹெச் அப்படின்னா இது எப்படி கரையும்னு பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸ் மற்றும் ஓஹெச் மைனஸாக கரையும். அப்போ வந்துட்டு ஓஹெச் மைனஸ் ஒரு ஹைட்ராக்சைடு அயனி இருக்குது இல்லையா, அதனால தான் இது வந்துட்டு ஒற்றை அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கேஓஹெச் கொடுத்துருக்குறாங்க. கேஓஹெச் அப்படின்னா கே ப்ளஸ் அப்புறம் ஓஹெச் மைனஸ் பொட்டாசியம் மற்றும் ஹைட்ராக்சைடு அமிலம் அயனியாக பிரியும். கே ப்ளஸ் ஆகவும் ஓஹெச் மைனஸ் ஆகவும் பிரியும். அடுத்தது அதுக்கு கீழே வந்துட்டு நீரின் காரத்தின் மூலம் உருவான அயனிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதில் முதல்ல வந்துட்டு கால்சியம் ஆக்சைடு அதாவது சிஏஓ. சிஏஓனா கால்சியம் ஆக்சைடு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி அயனிகள் இதில் எப்படி அயனிகள் உருவாகும் அப்படின்னா சிஏ டூ ப்ளஸ் ஆகவும் ஓ டூ மைனஸ் ஆகவும் பிரியும். ஓ டூ மைனஸ்னாலும் ஓஹெச் மைனஸ்னாலும் ஒன்று தான், ரெண்டுமே வந்துட்டு ஹைட்ராக்சைடு அயனிகள் தான். இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஓ டூ மைனஸ் தான் இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு இதில் ஒரு ஹைட்ராக்சைடு அயனி தான் இருக்குது. அதே மாதிரி சோடியம் ஆக்சைடு அதாவது NA2O இது எப்படி பிரியும் அப்படின்னா NA ப்ளஸ் ஆகவும் ஓ டூ மைனஸ் ஆகவும் பிரியும். இதுலேயுமே ஒரு ஹைட்ராக்சைடு அயனி தான் இருக்குது, அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒற்றை அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதாவது கேஓஹெச் கேஓஹெச் இப்போ தானே பார்த்தோம் கே ப்ளஸ் ஆகவும் ஓஹெச் மைனஸ் ஆகவும் பிரியும். இதுலேயும் எத்தனை ஹைட்ராக்சைடு அயனிகள் இருக்குது, ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனிகள் தான் இருக்குது. அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அதாவது சிஏ ஓஹெச் டூ. சிஏ ப்ராக்கெட்டில் ஓஹெச் டூன்னு கொடுத்துருக்காங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடுனா என்ன, சிஏ ஓஹெச் டூ. இது எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ டூ ப்ளஸ் ஆகவும் ஓஹெச் மைனஸ் ஆகவும் பிரியுது. இதில் வந்துட்டு ரெண்டு ஹைட்ராக்சைடு அயனிகள் இருக்குது, அதனால் இது வந்துட்டு இரட்டை அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது எக்ஸாம்பிள் என்னவா கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஆக்சைடு அதாவது ALOH3 ப்ராக்கெட்டில் ஓஹெச்சை வந்துட்டு ப்ராக்கெட்டில் போட்டு த்ரீன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன, அலுமினியம் ஆக்சைடு. இது எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் த்ரீ ப்ளஸ் ஆகவும் ஓஹெச் மைனஸ் ஆகவும் பிரியுது. அப்போ இதில் எத்தனை ஹைட்ராக்சைடு அயனிகள் இருக்குது, மூன்று ஹைட்ராக்சைடு அயனிகள் இருக்குது, அதனால் இது மும்மை அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செறிவின் அடிப்படையில் காரங்களை வந்துட்டு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா செறிவு மிகு காரங்கள் அப்புறம் நீர்த்த காரங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் செறிவு மிகு காரங்கள் அப்படின்னா என்னென்னா இவை நீரில் காரங்களின் சதவீதத்தை அதிக அளவு கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. செறிவு மிகு காரங்கள் அப்படின்னா நீரில் வந்துட்டு காரத்தோட சதவீதத்தை நிறைய அதிகமாக காட்டுது, அதிகமாக கொண்டுள்ளது, அதிகமாக இருக்குது, அதனால இது வந்துட்டு செறிவு மிகு காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நீர்த்த காரங்கள் அப்படின்னா இதில் வந்துட்டு நீர்கரைசலில் வந்துட்டு இந்த காரங்களுடைய சதவீதம் வந்துட்டு சதவீதத்தின் அளவு வந்துட்டு கம்மியாக இருக்கும், அதனால் இது வந்துட்டு நீர்த்த காரங்கள். அதாவது எது டாமினேட்டடாக இருக்குது, எது நிறையா இருக்குதோ அதை பொறுத்து இதை வந்துட்டு பிரிக்கிறாங்க. நீரில் வந்துட்டு காரத்தின் அளவு சதவீதம் வந்துட்டு அதிகமாக இருந்ததுன்னா செறிவு மிகு காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கம்மியாக இருந்ததுன்னா நீர்த்த காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்றழைக்கப்படும். அனைத்து எரிகாரங்களும் காரங்களாகும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு எடுத்துக்காட்டால் என்ஏஓஹெச் மற்றும் கேஓஹெச் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் எரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ALOH த்ரைஸும் ZNOH த்ரைஸும் காரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அயனியாதலின் அடிப்படையில் காரங்களை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு வலிமை மிகு காரங்களாகவும் இரண்டாவது வலிமை குறைந்த காரங்களாகவும் பிரிக்கிறாங்க. இப்போ வலிமை மிகுந்த காரங்கள் என்ன அப்படின்னா, இவை நீர்த்த கரைசலில் முழுவதுமாக அயனியுறுகின்றன, முழுசாக கரைஞ்சு அயனியாகுது, அதுதான் வந்துட்டு வலிமை மிகுந்த காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வலிமை குறைந்த காரங்கள்னா அதுக்கு ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட், முழுமையாக கரைஞ்சால் மிகுந்த காரங்கள், வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னா பகுதியாக அயனியுறையும் அயனியுறும், பகுதியாக அயனியுறுந்தால் வலிமை குறைந்த காரங்கள், முழுமையாக அயனியுறுந்தால் வலிமை மிகுந்த காரங்கள். இப்போது வலிமை மிகுந்த காரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா NaOH-ம் KOH. இது ரெண்டுமே வந்துட்டு வலிமை மிகுந்த காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வலிமை குறைந்த காரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா NH4OH-ம் CaOH2. இது வந்துட்டு வலிமை குறைந்த காரங்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு நீர்த்த கரைசலில் பகுதியளவு மட்டுமே அயனியுறுகின்றன, அதனால இது வந்துட்டு அதாவது வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அமிலத்துவம் என்பது ஒரு காரத்தின் ஒரு மூலக்கூற்றிலுள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, காரங்களின் பண்புகள் பற்றி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் இது காரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காரங்கள் வந்துட்டு கசப்பு சுவை கொண்டவை, காரங்கள் வந்துட்டு கசப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம், நீர்த்த கரைசலில் சோப்பு போன்று வலுவழுப்பு தன்மை கொண்டது, நீர்த்த கரைசலில் வந்துட்டு சோப்பு மாதிரி வலுவழுப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கசப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீரில் போட்டு கரைக்கும் போது சோப்பு மாதிரி வலுவழுப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்திங்களா, அமிலம் வந்துட்டு நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும், இதே காரம் வந்துட்டு சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். காரம் வந்துட்டு சிவப்பு, காரம்னா சிவப்பு, கோபம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவப்பு, அந்த காரம் சாப்பிட்டா நல்லா நம்ம முகம் சிவப்பாக மாறுது இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவப்பு வந்துட்டு நீலமாக மாற்றும். ஏதாவது ஒன்று நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இன்னொன்று வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டு தான். இப்போ காரம் வந்துட்டு கசப்பாக இருக்கும், அது வந்துட்டு சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும். காரம் சாப்பிட்டா நம்ம முகம் சிகப்பாக மாறுது இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும். அதே போல் அமிலங்கள் வந்துட்டு நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அடுத்தது வந்துட்டு, இவைகளின் நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும் திறனுடையவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரங்கள் உலோகங்களுடன் வினை புரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. உலோகங்களுடன் சேர்ந்து உப்பு மற்றும் ஹைட்ரஜன் ரெண்டையுமே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா உலோகங்களுமே வினை புரியாது, சில இது வந்துட்டு சில உலோகங்கள் தான் வினை புரியும், சில உலோகங்கள் வினை புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, CuAgCr அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Cuனா காப்பர், Agனா சில்வர், Crனா குரோமியம். இந்த காப்பர், சில்வர், குரோமியம் இது மூணுமே வந்துட்டு சோடியம் ஹைட்ரோஆக்சைடு, அதாவது NaOH-ஓட வினை புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான கேள்வி. எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எந்த உலோகங்களுடன் சோடியம் ஹைட்ரோஆக்சைடு வினை புரிவதில்லை அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CuAgCr, அதாவது காப்பர், சில்வர், குரோமியம் இது மூணும் தான் வந்துட்டு சோடியம் ஹைட்ரோஆக்சைடுடன் வினை புரியாது. அடுத்தது வந்துட்டு, காரங்கள் வந்துட்டு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். இது வந்துட்டு சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முதவே அதோட வந்துட்டு பண்புகளை பார்த்தோம் இல்லையா, அது நீரில் கரையும் போதுட்டு வலுவழுப்பாக சோப்பு மாதிரி தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் வந்துட்டு இது சோப்பு தயாரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது, கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. சுண்ணாம்பு, நம்ம கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு அடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அடுத்தது, வயிற்று கோளாறுக்கு மருந்து மாதிரி மருந்தாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நம்ம அன்றாடம் பயன்படுறதை தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் முக்கியமானது, ஏன்னு கேட்டிங்கன்னா அமிலங்களோட பண்புகள் அவங்க கொடுக்கல, காரங்களோட பண்புகள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது, அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பு தயாரிக்க வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது, கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு, வயிற்று கோளாறுக்கு மருந்து மாதிரி எது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் துணிகளில் உள்ள எண்ணெய் கரையை நீக்கிறதுக்கு வந்துட்டு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. இப்போ சோப்புக்கு வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, சோன்னு வரனால கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். கட்டிடங்களுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு, கட்டிடம் கால்சியம் கால்சியம்னாவே வந்துட்டு நம்ம சுண்ணாம்பு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். கட்டிடம் கால்சியம் காக்கா, அதாவது சோப்புக்கு சோடியம் சோன்னு வரதுனால ஈஸியாக இருக்குது, கட்டிடங்களுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, வயிற்று கோளாறுக்கு வந்துட்டு மெக்னீஷியம், வயிற்றுக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அதே மாதிரி துணிக்கு வந்துட்டு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டையும் கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒரு டேப்லர் கலம் கொடுத்துருக்காங்க, அமிலக்கார நிறங்காட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது லிட்மஸ் பேப்பரை வந்துட்டு அமிலத்தில் போட்டால் என்ன மாதிரி மாறும், காரத்தில் போட்டால் என்ன மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நம்ம முதவே பார்த்தோம், நம்ம ஷார்ட்கட் என்ன வச்சுக்கிட்டோம், காரம்னா சிவப்பு, அப்போ வந்துட்டு சிவப்பை நீளமாக மாற்றும், அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு அமிலம் வந்துட்டு நீலத்தை சிவப்பாக மாற்றும். ஸோ இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்தது ஃபினாப்தலின், ஃபினாப்தலினை வந்துட்டு அமிலத்தில் போட்டோம்னா நிறம் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது காரத்தில் போட்டால் இளஞ்சிவப்பாக மாறும். அடுத்தது மெத்தில் ஆரஞ்சு, மெத்தில் ஆரஞ்சை வந்துட்டு அமிலத்தில் போட்டால் இளஞ்சிவப்பாக மாறும், அதே காரத்தில் போட்டால் மஞ்சள் நிறமாக மாறும். இது வந்து இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு குழப்பக்கூடியதாக இருக்குது. இது வந்துட்டு இப்போ இப்படி குழப்பக்கூடியதாக இருந்தால் தான் அது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான கேள்வின்னு அர்த்தம், அப்போ தான் வந்துட்டு அதை கேட்பாங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபினாப்தலின் வந்துட்டு அமிலத்தில் போட்டால் நிறம் மாறாது, காரத்தில் போட்டால் இளஞ்சி வப்பாக மாறும். அதே மெத்தில் ஆரஞ்சு வந்துட்டு அமிலத்தில் தான் இளஞ்சி வப்பாக மாறும், காரத்தில் மஞ்சள் நிறமாக மாறும். ஓகே, இப்போ இதோட நம்ம காரத்தை முடிச்சுக்கலாம். காரத்தை பற்றி கொஞ்சம் நிறையாவே பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. நம்ம அமிலத்தை பற்றியும் பார்த்துருக்கோம், காரத்தை பற்றியும் பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில் உப்புகளை பற்றி பார்ப்போம். இதோட இந்த பகுதியை முடிவு பண்ணிக்கலாம். நான் அமிர்தவர்ஷினி, போட்டித் தேர்வு பயிற்றுனர். நன்றி.
நேயர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டீர்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.